அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
இப்ப திருப்பி பாருங்க, அதுல ஒரு சொல், அதாவது அது இந்த இலக்கணம் வருகிற பொழுது அந்த சொல் வரும். பழைய காலத்திலே ஒரு பிரமாணம், ஒரு நிரூபணம் செய்வதென்றால் அதற்கு ஓத்து என்று சொல். தமிழ் சொல் இந்த சொல்லெல்லாம் இப்ப வேற வேற அர்த்தங்களுக்கும் வந்துவிட்டது. வேற பழைய காலத்திலே எல்லாவற்றுக்கும் பிரமாணமாக இருந்தது வேதம். அத்தனை உண்மைகளுக்கும் நம் வேதங்கள் தான் பிரமாணங்கள். அதனாலே வேதத்துக்கு ஓத்து என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. பிரமாணங்களை சொல்லுகிற பொழுது ஓத்து என்று சொல்லலாம். இது இவ்வளவும் தான் இப்ப இதுல நாம புரிய வேண்டியது. இப்ப உரை குறிப்பை பார்த்தீர்களானால் உங்களுக்கு புரியும். அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணே, அவர் நினைந்த வடிவோடு விரைவிச் சேரலின் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார். உங்களுக்கு இப்ப புரியுதுங்க இல்லைங்களா? ஏன் ஏகத்தை இதெல்லாம் நாம பார்த்திருக்கவா போறோம். அந்த மனுஷன் இருந்ததால இந்த தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார் என்னை. என்னை என்றா நீ அப்படி எப்படி சொல்லலாம் என்று ஒரு கேள்வி. என்னை அவரே கேள்வியை கேட்டு பதில் சொல்றார். வாராக்காலத்தும் இலக்கண சூத்திரம் சொல்றார். வாராக்காலத்தும், வாராக்காலம் என்றால் வருங்காலம் என்று அர்த்தம். இதை முதல் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்னொரு இலக்கணம் சொல்லித்தரப்போகிறேன். இது இலக்கண வகுப்பான் பயந்து விடாதீர்கள். இந்த வினை சொல் இருக்கிறதுலவா, நிகழ்கால வினையை குறிப்பதற்கு நிகழ்கால வினை சொல். அதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த வினையை குறிப்பதற்கு மூன்று வினை சொல் முடிவு தந்தார்கள் பழைய இலக்கண நூல்களிலே. ஒன்று ஹிரேன், அது உங்களுக்கு தெரியும். ஆனின்று கின்று கிரு, இந்த மூன்று முடிவையும் பயன்படுத்தலாம். மொத்தம் இலக்கணமா போனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் வந்து விட்டபடியால் சொல்லுகிறேன். ஆனின்று கின்று கிரு நிகழ்கால வினை முடிவுகள் இந்த மூன்றும் இருக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், வருகிறேன், வருகின்றேன். நான் சொல்றது விளங்குது இல்லாம இருக்கு. அப்போ அந்த ஆனின்ற விடுங்க, கின்று வருகிறேன், வருகின்றேன், ரெண்டும் நிகழ்காலம் தான். அப்ப கின்று கிரு நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம், ஆன் என்று நாங்கள் இப்ப பயன்படுத்துறதை விட்டுட்டோம். பழைய கால தமிழ் நீங்கள் படிக்க வேண்டுமானால் நிகழ்கால வினை வருகிறேன், வருகின்றேன், அதுபோல வாரா நின்றேன் என்று அந்த காலத்திலே வாரா நின்றேன் என்றால் வருகிறேன் என்றுதான் அர்த்தம். பழைய தேவாரங்களை படித்திருப்பீர்கள். ஹித்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்வர் செத்தாள் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவிறகால் தீமூட்டி செல்லா நிற்பர். என்ன அர்த்தம்? இப்போ ஒரு வாத்தியாரை படிக்க சொன்னா சின்ன விறகாலே நெருப்பை மூட்டி விட்டு போகாமல் சுடலையிலே நிற்பார்கள் என்று எழுதுவார்கள். செல்லா நிற்பர் என்றால் செல்வர். ஆ நின்று செல்லா நிற்பர் என்று சொல்லியிருக்கிறதே, ஆ நின்று என்றால் செல்லா நிற்பர் என்றால் செல்வான் என்று அர்த்தம். செல்கிறேன், செல்கின்றேன், செல்லா நிற்பேன் என்கின்ற மூன்றுக்கும் தான் என்று சொல் போட்டால் செல்வேன் நிகழ்கால வினை அர்த்தம். இதை புரிந்து கொண்டீர்களே ஆனால் இந்த சொல் புரியும். என்ன சொல் புரிய போகிறது? அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின் கண்ணை அவர் நினைந்த வடிவோடு விரைவிச் சேரலின் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார் என்னை. வாராக்காலத்தும் என்று தொடங்குது. வாராக்காலத்தும் என்றால் செல்லான் என்ற வாய்பாடு. அப்ப என்ன சொல்லு, வாராக்காலத்தும் என்றால் வருங்காலத்தும் என்று அர்த்தம். அதை புரிந்து கொள்ளுங்க. நிகழும் காலத்தும் என்றால் நிகழ்காலத்தும் அர்த்தம். ஓராங்கு வரும், எப்பொழுதும் வராது, அப்பப்ப வரும். ஓராங்கு என்பது அப்பப்ப வரும். வாராக்காலத்தும் நிகழுங்காலத்தும் ஓராங்கு வரும் வினைச்சொல் கிளவி. கிளவி என்றால் சொல். வினை சொல்லை குறிக்கிற சொல் எப்பயாவது ஒரு இடத்திலே வருகிற வினை சொல் விரைந்த பொருளோடு அது வேகத்தை குறிப்பதற்காக வருகிறது என்று என்மனார் புலவர் என்று புலவர்கள் சொல்வார்கள். இங்க பாருங்க, இலக்கணம் நூலிலே இருந்து படைக்கப்பட்டதல்ல. இலக்கணம் படைக்கப்பட்டு நமக்குள்ளே ஓதப்பட்டதல்ல, நம் வார்த்தைகளை பார்த்து இலக்கணம் எழுதினார். இங்க பாருங்க, இந்த இலக்கணம் உங்களுக்கு தெரியுமா? வேகத்தை குறிப்பதற்காக இப்படி சொல்லலாம் என்ற இலக்கணம் நீங்க எப்பயாவது படிச்சு படிக்கிற, ஆனால் பிரயோகத்தில் எல்லாரும் வச்சிருக்கிறீர்களா இல்லையா? உங்களை அறியாமல் வந்துட்டேன் என்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு அந்த இலக்கணம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இதை கவனித்து சொல்கிறார்கள், ஆங்காங்கே சில நேரங்களிலே இது பிழை போல தெரிந்தாலும், பிறந்த காலத்தில் சொன்னது பிழை போல தெரிந்தாலும் வேகம் குறிக்க அப்படி சொல்லலாம் என்று புலவர்கள் இலக்கணத்திலே எழுதியிருக்கிறார்கள். இது ஓத்தாகலின் என்று எழுதுகிறார். ஓத்தன்றா, இதுதான் பிரமாணம். நான் முன் சொன்ன விஷயத்திற்கு இதுதான் பிரமாணம். இது புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவத்தையும் வாசிப்போம்.
அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின் கண், அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார். என்னை வாரா காலத்தும் நிகழும் காலத்தும் ஓராங்கு வருவும் வினைச்சொற் கிளவி, இறந்த காலத்து குறிப்போடு கிளத்தல் விரைந்த பொருளை என்மனார் புலவர். தொல்காப்பியம்
சூத்திர தொல்காப்பியத்திலே சொல்லதிகாரத்திலே இந்த சூத்திரம் இருக்கிறது என்று நம்பர் தந்திருக்கிறார். நாங்கள் வீட்டுக்கு போய் படிப்போம் என்று ஒரு நம்பிக்கையிலே.
என்பது ஒத்தாகலின் இதனை,
என்பது ஒத்தாகலின், அது ஓனா இல்ல ஓவண்ணா தான், அது
இல்ல ஒத்தாகலின்,
அது பிள்ளையாச்சிருக்கிறார், தெரிந்து கொள்ளுங்க.
என்பது ஓத்தாகலின் இதனை பூமேல் நடந்தான் என்பதோர்,
ஒத்தாகலின் என்றதோடு அந்த வசனம் முடிஞ்சது. அதுல புல் ஸ்டாப் போட்டிருக்காங்களா? போட வேண்டியது. ஏனென்றால் இப்ப இருக்கிற பிரச்சனை, இந்த நூல்களை அச்சேற்றுகிற பொழுது இந்த ப்ரூஃப் பாக்குறதுங்கிறதுல எழுத்து ப்ரூஃப் பாக்குறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், பொருள் ப்ரூஃப் பாக்குறதுக்கு ஆட்கள் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இவர் என்ன பண்ணியிருப்பார், இவருக்கும் இந்த ப்ரூஃப் பார்த்தவருக்கும் அதுல ஒரு ஃபுல் ஸ்டெப் வர வேணுங்கிறது தெரியாது. அப்ப அவர் விட்டுட்டு போயிட்டார். நீங்க போட்டுக்கொள்ளுங்க, என்பது ஒத்தாகலின், இதுதான் அதற்கு பிரமாணம் என்று சூத்திரம் எடுத்து காட்டிவிட்டார். இனி அடுத்த விஷயம் சொல்லுகிறார்.
இதனை பூமேல் நடந்தான் என்பதோர் பெயர் பற்றி பிரிதோர் கடவுட்கு ஏற்றுவாரும் உலர்.
அது பரிமலர்களுடைய கடிதம். அதாவது பூமேல் நடந்தான் என்று ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே ஒரு கடவுளுக்கு பெயரே வைத்திருக்கிறார்கள். அது என்ன சமயம் என்பது இது வேண்டிய விஷயம் அல்ல. இதை வைத்துக்கொண்டு திருவள்ளுவர் அந்த கடவுளைத்தான் சொல்லுகிறார் என்று சில பேர் சொல்கிறார்கள். பரிமலர்களுடைய நாகரிகத்தை பாருங்கள், அது தவறு என்று எழுதவில்லை, அது தவறு என்று ஏற்றுவாரும் உலர். இப்படி சில பேர் சொல்லுகிறார்கள் என்றதோடு நிறுத்தி விடுகிறார். பரிமலரகர் உரையிலே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சில இடங்களிலே மாறுபட்ட கருத்து இருந்தால் அதை குறித்து விட்டு போவார். சும்மா இப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவார். அது பிழை என்று தெரிந்தால் கண்டிக்க தவறமாட்டார். இப்படி சொன்னதே இப்படி சில பேர் சொல்லுகிறார்கள், இது பிழை என்பதற்கு நியாயம் எடுத்து காட்டிவிட்டு போவார். அந்த குறள்கள் வர்ற பொழுது காட்டுகிறேன். இது பொதுவாக ஒரு கருத்து. பூமியில் நடந்தான் என்று ஒரு கடவுளுக்கு பெயர் வைத்திருக்கிற காரணத்தினாலே சில பேர் அந்த கடவுளை தான் இங்கே சொல்கிறார்கள் சொல்கிறார்கள், அவ்வளவுத்தோடு அதை குறிச்சிட்டு போயிடுறார். பரிமேலருக்கு அது கருத்து இல்லை.
சேர்தல் இடைவிடாது நினைத்தல்,
இதுதான் ரொம்ப முக்கியமான கடைசி சொல். ரொம்ப இது மலரும் இசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்பது பொருள். பாட்டில் வருகிற சொல் சேர்ந்தார் என்றால் என்ன? போய் சேர்ந்து விட்டார் என்று அர்த்தம் கொள்ள வேணும். போய் சேர்ந்தவன் இனி இந்த நிலம் இசை நீடு வாழ்தல் என்பதில் ஒரு அர்த்தம் இல்லை. அப்போ சேர்ந்தார் என்பது யார்? இங்கே ஏதாவது ஒரு முயற்சி செய்தவன் தானே அங்கே போவான். சேர்ந்தார் என்றால் ஏற்கனவே சேர்ந்து விட்டவன், இனி அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப சேர்ந்தார் என்ற சொல்லுக்கு இங்கே என்ன அர்த்தம் என்றால் இடைவிடாது நினைத்தல் என்று அர்த்தம். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கடவுளை மூன்று விதமாக கும்பிடலாம். மொத்த நம்முடைய செயல்பாடுகளுமே மூன்று விதமானவை. ஒன்று மனதால் செயல்படுவது, அடுத்தது வாக்கால் செயல்படுவது, அடுத்தது உடம்பால் செயல்படுவது. இதுதான் மூன்று. அதுதான் இந்த திரிகரண சுத்தி என்று ஒரு சொல்லை சொல்லுகிறார்கள். மூன்றாலும் நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் இந்த உடலாலே சுத்தத்தை ரொம்ப நிரூபித்து விடுவோம், ஏன்னா உலகத்துக்கு அதுதான் தெரியும். வாக்கு சுத்தத்தையும் ஓரளவு பண்ணுவோம், மன சுத்தம் பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை என்றால் அது மற்றவனுக்கு தெரிய வராது என்பதனாலே மூன்றும் முக்கியம். அப்போ கடவுளை வழிபடுவது, முதல் கடவுள் சொன்னார் கடவுள் வழிபடுவதுதான் ஆகமங்களுடைய பயன் என்று சொன்னார். இனி வழிபாடு சொல்லப் போகிறார். வழிபாட்டிலே எந்த வழிபாடு முக்கியம் என்றால் மன வழிபாடு முக்கியம். மனதால் வழிபடுவது முக்கியம். ஆகவே இப்ப வழிபாடை சொல்லத் தொடங்குகிற திருவள்ளுவர் இந்த குறளின் மூலம் மன வழிபாட்டை சொல்லுகிறார் என்பதை குறிப்பதற்காக சேர்தல் என்ற சொல்லுக்கு மனதாலே இடைவிடாது நினைத்தல். ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானவை. நீங்க கவனிக்க வேண்டியது மனதாலே நினைத்தல் என்று எழுத தெரியாதா பரிமளருக்கு? தொடர்ச்சியாக நினைக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். மனதாலே தொடர்ச்சியாக நினைக்க வேண்டும், அது அந்த நினைப்புத்தான் கடவுளிடம் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு நாள் நினைத்து ஒரு மாதம் கழித்து இன்னொரு நாள் நினைப்பது என்பதல்ல மன வழிபாடு. அப்போ ஒரு கேள்வி பிறக்கும், ஒவ்வொரு நாளும் எந்த நேரமும் கடவுளை நினைத்துக் கொண்டிருந்தால் உலக வாழ்க்கையிலே நாம் ஈடுபடுவது இல்லையா? நமக்கென்று உலக கடமைகள் இருக்கிறதே, இதை எப்படி செய்வது என்பதற்கு நான் அன்றைக்கும் சொன்னேனோ தெரியவில்லை, திருப்பி சொன்னா இப்ப என்ன நஷ்டம் வந்துட போகிறது, சொல்லுகிறேன். இதை பரமஹம்சரிடம் கேட்கிறான் சிஷ்யன், எந்த நேரமும் கடவுளை நினைக்க சொல்கிறீர்களே, நினைத்து கொண்டு நான் எப்படி உலகியில்லை அப்ப ஈடுபடுவது இல்லையா, சமைப்பது சாப்பிடுவது தூங்குவது இதெல்லாம் இல்லையா என்று கேட்டால் அவர் சொன்னார், நீ அதை பயிற்சியாக்கு, கடவுளை நினைப்பதை பயிற்சியாக்கினால் நீ உன் வேலை செய்து கொண்டிருக்க மனம் தன்பாட்டுக்கு அவனை நினைத்து கொண்டு இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம் பாருங்க. இவன் கேட்டானே, அதை எப்படி, அது சாத்தியம் இல்லையே என்றான். அப்பதான் அந்த அவர்கள் ஊர் பக்கங்கள்லே, பரமசர் ஊர் பக்கங்கள்லே இந்த தண்ணீர் குடங்கள்லேயே எடுத்துக்கொண்டு பெண்கள் வருவார்கள். ஒரு குடத்துக்கு மேலே இன்னொரு குடம் வைத்து, இன்னொரு ஒரு அஞ்சு குடம் வைத்து தலையில வைத்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவார்கள். அப்படி கொஞ்சம் பெண்கள் நடந்து வந்தார். இப்போ பரமசர் அந்த சிஷியனை அவனை அந்த பெண்களை பார் என்றார். அந்த பெண்கள் குடத்தை ஐந்து குடம் அடுக்கி இருக்கிறார்கள், கை பிடிக்கவில்லை, கையை அசைத்து அப்படியே பேசிக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் பேசிக் கொண்டு வருகிறார்கள். இந்த பக்கத்து விட்டு அக்காவை பத்தி, முன் விட்டு அண்ணாவை பத்தி எல்லாம் வழக்கமாக பெண்களுக்குள்ளே நடக்கிற பேச்சு நடக்கிறது. ஆனால் குடம்பிழவில்லை. அவர்கள் போனோடனே சுவாமி கூப்பிட்டு ஒரு நாலு குடத்தை இவன் தலையிலே வச்சார். இவன் ஒரு குடத்தை அசைஞ்சோன்னே தொப்புண்டு விழுந்து விட்டது குடத்துல. அப்போ சுவாமி சொன்னார், அவர்களை பார்த்தாயா, குடம் விழுந்ததா, விழவில்லை. அவர்கள் அதை பற்றினார்களா, பற்றவில்லை. அதில் கவனம் செலுத்தினார்களா, செலுத்தவில்லை. பயிற்சி வந்தவுடனே தலையை எப்படி வைத்தால் குடம் நிற்கும் என்று அவர்களுக்கு தெரியும். அவ்வளவுதான். மிச்ச வேலையெல்லாம் அந்த கதை, இந்த கதை, அந்த அக்கா கதை, இந்த தங்கச்சி கதை, எல்லா பேச்சும் நடக்கிறது. ஆனால் தலை பேலன்ஸா அதில் நிற்கிறதல்லவா, பார்த்தாயா, உலகியல்லே அது சாத்தியம் அல்லவா. அதுபோலத்தான் நீ உலகியல்லே ஆண்டவனை நினைத்து பயிற்சி பண்ணிவிட்டால் நீ உலகியல்லே ஈடுபடுகிற பொழுது மனம் அங்கே பற்றி கொண்டு நிற்கும். இதை நீங்கள் நம்புங்கள். இதுதான் கடவுளை இடைவிடாது நினைத்தல். நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், இது என்னுடைய சுய அனுபவம். அப்படி நினைத்து பழகினீர்களேயானால் அந்த நினைப்பு உங்களுடைய விழிப்பு நிலை அல்ல, உறக்க நிலையில் கூட உங்களுக்கு வரும். அதை நீங்கள் நம்பலாம். முதல் முதல் சைவ சித்தாந்தம் படிக்கிற பொழுது கொஞ்சம் வெளியிலையும் போய் வந்தால்தான் மனச்சோர்வு நீங்கும் என்பதற்காக சொல்லுகிறேன். இது ஏதோ நான் என்னை பெருமைப்படுத்த சொல்வதாக நினைக்கவேன், அனுபவம் சொல்வதற்காக சொல்லுகிறேன். சித்தாந்தம் படிக்க தொடங்கின காலத்திலே எப்போவும் இந்த புதுசா ஒன்று தொடங்குற பொழுது ஒரு பைத்தியமான ஆசை அதுல வரும். அப்போ இந்த சிவன்லையும் பஞ்சாட்சர மந்திரத்திலையும் ஒரு பெரிய ஈடுபாடு வந்து விட்டது. நமசிவாயம் சொல்ல வேண்டும் என்று குருநாதர் சொன்னதுனாலே ஓம் நம சிவாய சொல்லிக்கொண்டே இருப்பேன். அது பயிற்சியாகிவிட்டது. நமசிவாயத்தை, அதாவது மந்திரமாவது என்ன, ஆபத்து நேரத்திலே நமசிவாயம் நமக்கு உதவும் என்ற அந்த அந்த மந்திரம் பதிவாகிவிட்டது. அது சொல்லி பதிவாகிவிட்டது. அப்போ நான் கொழும்புக்கு வந்த புதுசு, அகதியாக எல்லாம் இழந்து கொழும்புக்கு வந்திருக்கிறேன். ஒரு சின்ன அறையிலே தங்கி இருக்கிறேன். அப்போ அந்த அறையிலே ஒரு கட்டில் போடுகிற இடம், அதுக்கு பக்கம் ஒரு சின்ன ஒரு இடைவெளி, அந்த அந்த அதுதான் என்னுடைய இருப்பிடம். அந்த கட்டில அப்போ அந்த இந்த கொசுவத்தி கொளுத்தி வைத்துட்டு படுக்கிற வழக்கம், வச்சுட்டு படுத்துட்டேன், தூங்கிவிட்டேன். இரவில் அந்த நடு நேரத்தில் எனக்கு ஒரு கனா, இது நிஜமாக நடந்தது, நான் எழுதியிருக்கிறேன். ஒரு கனா வருகிறது. அந்த கனாவிலே என்னை சில பேர் கத்தியை எடுத்துக்கொண்டு வெட்ட துரத்துகிறார்கள். நல்ல காலம் கனாவிலே துரத்தினார்கள், துரத்தி கொண்டு வருகிறார்கள். எனக்கு பயத்திலே அவர்களிடமிருந்து தப்ப வேணும் என்ற அந்த உணர்ச்சியிலே ஓடுகிறேன். அவர்கள் துரத்துகிறார்கள். போனால் அது போகிற இடத்திலே அதை மறைத்து ஒரு பெரிய கேட், இரும்பு கம்பி மறைத்து அந்த பாதையை மறைத்து நிற்கிறது. தப்ப வேணும் என்ற உணர்ச்சியிலே விறுவிறுவென்று அதில் ஏறுகிறேன். கனவு என்றபடியால் ஏறினேன் நடவிலே, விறுவிறுவென்று ஏறுகிறேன். என்னை துரத்தியவர்களும் எனக்கு பின்னாலே ஏறுகிறார்கள். என் காலை பற்றுகிற அளவுக்கு அவர்கள் வந்துவிட்டார். இது கனவிலே நடக்கிறது. அப்போ என் புத்தி நினைக்கிறது, நமசிவாயம் சொன்னால் ஆபத்திலிருந்து தப்பலாம் என்று குருநாதர் சொன்னாரே, நமசிவாயம் சொல்லுவோம் என்று நினைத்துவிட்டு கனவிலே நமசிவாயம் சொல்லுகிறார். சொன்னால் டக்கென்று எனக்கு விழிப்பு வந்துவிட்டது. நீங்கள் இதை எப்படி எடுத்தாலும் சரி, இவர் டூப்பு விடுகிறார்கள் எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நடந்ததே சொல்லுகிறேன். அவ்வளவுதான். விழிப்பு வந்தால் விழித்து பார்க்கிறேன், அறை முற்றாக புகை. தூக்கத்திலே ஏதோ என் காலில இருந்து தட்டி அந்த பெட்ஷீட் கலண்டு அந்த கொசுவத்தியிலே விழுந்து அது நெருப்பு பிடித்து என் மெத்தை எரிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு ஒரு 10 நிமிஷம் ஆகியிருந்தால் அது அன்றைக்கு ஆபத்துக்கு போய் இருக்கும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், அது ஒரு மனதிலே பயிற்சி வந்தபடியால் அந்த நேரத்திலேயும் ஒரு ஆபத்தை எனக்குள்ளே உணர்த்தி நமசிவாயம் சொல்ல வைத்து கனவில் சொன்ன நமசிவாயம் என்னை காப்பாற்றியது. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இது ஒரு பயிற்சி. இடைவிடாது நினைத்து பழகினால் ஆபத்திருக்கிற நேரத்திலே அது உங்களுக்கு துணையாக வரும். அதுக்கு பயில வேணும். சில பேர் சொல்லுகிறார்கள், கடவுளை ஏன் கும்பிட வேணும், மரணத்திற்கு பிறகுதானே கடவுளுடைய துணை தேவை, அது அந்த சாகிற நேரத்திலே பார்த்து கொள்ளலாம் என்றால் வராது. இப்பவே சொல் இளமையிலேயே சொல்லி பழகாவிட்டால் முதுமையிலேயோ அல்லது அதான் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்திலே சாந்துணையும் மறவாதார்க்கு ஒரு தாழ்வில்லையே, இதுதான் அவருடைய அடி. சாந்துணையும் அதாவது சாகும் வரைக்கும் என்று அர்த்தம். ஏன் வாழுகிற பொழுது அவர் போட்டிருக்க கூடாதா என்றால், சாகுகிற பொழுது வர வேணுமானால் வாழுகிற பொழுது சொன்னால்தான் அது வரும். வாழ்கிற பொழுது சொன்னவனுக்குத்தான் சாகிற பொழுது கடவுளுடைய நினைப்பு வரும். ஒரு கிழவி ரொம்ப வறுமைப்பட்டவள், ரொம்ப அவளுக்கு ஒரு ஆசை ஒரு தையல் மிஷின் வாங்க வேணும். அவளுடைய ஆசை, ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு தையல் மிஷின் வாங்கிவிட்டாள். வாங்கி 10 நாள்லே அவளுக்கு கைகாலெல்லாம் இழுத்து அவளுடைய உயிர் போக போகும். படுத்து கிடக்கிறாள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் சூழ்ந்து விட்டார்கள். அப்போ கிழவி அங்கும் இங்குமா பார்க்கிறாள், பேச்சு நின்று விட்டது, அங்கும் இங்குமா பார்த்து கொண்டிருக்கிறாள் கிழவி. அப்படி ஏதோ சொல்ல நினைக்கிறாள், சொல்ல முடியவில்லை. அப்போ உறவினர்கள் எல்லாம் பாட்டிக்கு உயிர் போக போகிறது, பாட்டி ஏதோ சொல்லுகிறாள், முருகனை நினைக்கிறாள், அதை நினைக்கிறாள் என்று ஆளுக்கு ஒரு அபிப்பிராயம் சொன்னார்கள். அந்த உயிர் போகிற நேரத்திலே மட்டும் கிழவியினுடைய வாயிலிருந்து சத்தம் வந்ததாம், என் மெஷினை கொண்டாங்கடி என்று சொல்லிட்டு செத்தாள். அவளுக்கு அதையே நினைப்பிருந்தபடியா சாகுற பொழுது அதுதான் வரும். நம்முடைய தத்துவவியலாளர்கள் ஒரு செய்தி சொல்லுகிறார்கள், ஆச்சரியமான செய்தி, எல்லாரும் சொல்லுகிறார்கள், உடம்பை விட்டு உயிர் கலருகிற பொழுது நம் நெஞ்சிலே என்ன நினைப்பு வருகிறதோ அது அடுத்த பிறவியாக வரும் என்று சொல்லுகிறார். இது சும்மா லேசுன்னு நினைக்காதீர்கள். அப்ப உடனே நாம அந்த நேரத்தில் அடுத்த வரப்புல அம்பானியா பிரகவனன் நினைச்சிடலாம்ன்றா, அப்படி நினைக்க முடியாது. அந்த நிமிஷத்திலே அது வர வேண்டும். ஆகவே தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் கடவுளை. ஆகவே மனவழிபாட்டை இந்த முதல் குரலிலே சொல்லுகிறார் என்பதை குறிப்பதற்காகத்தான் சேர்தல் இடைவிடாது நினைத்தல். நான் எப்பவும் சொன்னேன் பாருங்கள், வழிபாடு 3, மன வழிபாடு, வாக்காலே வழிபடுவது, உடலாலே வழிபடுவது. இதில் முதலாவது மன வழிபாடு. மனதிலே இருந்தால்தான் வார்த்தையிலே வரும், வார்த்தையிலே வந்தால்தான் பிறகு செயலிலே வரும். இதை நீங்கள் நல்ல ஆழ பதித்துக் கொள்ளுங்கள். அதனால் தான் அவ்வை அறத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அறம் செய்ய விரும்பு என்றான். விரும்புதல் மனச்செயல். அறம் செய் என்று சொல்லவில்லை, அறம் செய்வதை பற்றி சொல் என்று சொல்லவில்லை. அறம் செய்ய விரும்பு, நீ விரும்பினால், மனதிலே இருந்தால் அது வார்த்தையிலே வரும், பிறகு செயலிலே வரும். நாங்கள் பல விஷயத்தை வார்த்தையிலே வைத்திருக்கிறோம், மனதுக்கு அனுப்பாமல், பிரயோசனம் இல்லை. விதையை நிலத்துக்குள்ளே போட்டு விட்டீர்களானால் அது முளைத்து வெளியிலே வந்து மரமாக வரும். ஆகவே மனதிலே இருக்க வேண்டும். அப்ப கடவுள் வழிபாடு பற்றி சொல்லத் தொடங்குகிறவர் முதல் குரலிலே, முதல் 2 குரலிலே கடவுளை பற்றி சொல்லிவிட்டார். இப்ப வழிபாடு சொல்ல வேண்டும், மன வழிபாட்டை சொல்லுகிறார் என்பதை குறிப்பதற்காகத்தான் சேர்தல் என்ற சொல் இடைவிடாது நினைத்தல் என்று பரிமேலழகர் எழுதுகிறார். இதை கவனித்துக் கொண்டு திருப்பி ஒரு தரம் அந்த உரை குறிப்பை வாசிப்போம்.
மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், மலரின் கண்ணே சென்றவனது மாட்சிமைப்பட்ட அடிகளை சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார், எல்லா உலகிற்கும் மேலாய வீட்டு உலகின் கண் அழிவின்றி வாழ்வார், அன்பான் நினைவாரது உள்ள கமலத்தின் கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் ஏகினான் என இறந்த காலத்தால் கூறினார். என்னை வாரா காலத்தும் நிகழும் காலத்தும் ஓராங்கு வருவோம் வினைச்சொற்கிளவி, இறந்த காலத்து குறிப்போடு கிளத்தல் விரைந்த பொருள் என்மனார் புலவர் என்பது ஓத்தாகலின்.
விரைந்த பொருள் அல்ல, விரைந்த பொருளே,
விரைந்த பொருள
பொருளே என்மனார் புலவர்,
என்மனார் புலவர் என்பது ஓத்தாகலின். இதனை பூமேல்
ஓத்தாகலின், எப்பவும் அந்த இடத்துல வசனத்தை முடியுங்க, என்பது ஓத்தாகலின்.
இதனை பூமேல் நடந்தான் என்பதோர் பெயர் பற்றி பிரிதோர் கடவுட்கு ஏற்றுவாரும் உலர் சேர்தல் இடைவிடாது நினைத்தல்.
இப்போ இந்த குரலுக்கான உரை படித்து முடித்து விட்டோம். நான் உங்களுக்கு முதல் வகுப்பிலே சொன்னது ஞாபகம் இருக்கும், நம்முடைய கல்வி முறையிலே கடினத்திலே இருந்து இலகு நோக்கி போவார். இப்போ மேலைத்தேயவர்கள் இலகுவிலே இருந்து கடினத்துக்கு போறது என்று ஒரு முறை வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய விஷயத்தை விளங்கிட்டால் அதுக்குற சின்ன விஷயங்கள் மற்ற விஷயங்கள் தான் சின்ன விஷயமாகப்படும். அகர முதலிலேயே நமக்கு நியாயமான பயிற்சி தந்துட்டார். அப்ப இனி போக 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 இலகுவாக போக போகிறது. கடவுள் என்றால், முதல் கடவுள் என்றால் யார் என்று சொன்னார். படிப்பதனுடைய நோக்கம் கடவுளை வழிபடுவது என்று சொன்னார். அப்போ இனி வழிபாட்டை சொல்ல வேண்டும். வழிபாடு மூன்று வகைப்படும், மன வழிபாடு, வார்த்தை வழிபாடு, செயல் வழிபாடு. அப்போ முதல் மன வழிபாடு என்றபடியால் மன வழிபாட்டை சொல்லியிருக்கிறார். இந்த அடுக்கின அழகை பாருங்க, அந்த ஒரு ஒழுங்குபடிதான் குரல்கள் அமைக்கப்ப, சும்மா ஏதோ இஷ்டத்துக்கு அங்கங்கோ கொண்டு போட்டது என்று நினைக்கப்படாது. அப்போ மன வழிபாடு சொல்லிவிட்டார், இனி அடுத்த குரலுக்கு போக வேண்டும். நாம என்ன எதிர்பார்க்கிறோம், அடுத்த குரல்ல என்ன சொல்லுவார் என்றால், மன வழிபாடு சொல்லிவிட்டபடியால் இனி வாக்கினாலே வழிபடுவதை சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறோம். பரிமேலழகர் அடுத்ததும் மன வழிபாட்டைத்தான் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். சேர்தல் என்று சொல் வந்து விட்டாலே மனதாலே நினைத்தல் என்று பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த குரலை படியுங்கள்.
வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல.
இங்க பாருங்க, இங்கேயும் சேர்தல் தான் வருது. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு, போய் சேர்தல் என்று அர்த்தம் அல்ல, இடைவிடாது நினைத்தல் என்று அர்த்தம். அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனுடைய அடியை இடைவிடாது நினைப்பார்க்கு துன்பங்கள் ஒன்றும் இல்லை. இதுதான் இந்த குறளுக்கு பொது அர்த்தம். பரிமேலழகர் அடிப்படையே போவோம்.
வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு, ஒரு பொருளையும் விழைதலும் வெறுத்தலும் இல்லாதவன் அடியை சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல, எக்காலத்தும் பிறவி துன்பங்கள் உளவாகா.
இடும்பை இலதான் திருக்குறள்ல இருக்கு, நீங்க கவனிச்சிருக்கு, யாண்டும் இடும்பை இல. இடும்பை என்பது துன்பம், துன்பம் இல என்றதுக்கு இவர் என்ன உரை எழுதுகிறார், எக்காலத்தும்
பிறவி துன்பங்கள்,
பிறவி துன்பங்கள் உளவாகா. இடும்பை என்பதற்கு இங்கே பிறவி துன்பம், வைத்து குத்துது, காசு இல்லை, வட்டிக்கு காசு, இந்த துன்பங்களை சொல்லவில்லை. இது எல்லாமே திரவற்றையும் சேர்த்து சொல்வதானால் பிறவி துன்பம். ஆகவே அந்த சொல்லை வலிந்து கொண்டு வந்து போடுகிறார். வாசி.
பிறவி துன்பங்களாவன தன்னை பற்றி வருவனவும், பிற உயிர்களை பற்றி வருவனவும், தெய்வத்தை பற்றி வருவனவும் என மூவகையான் வரும் துன்பங்கள்.
பிறவி துன்பங்கள் உளவாகா, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல.
வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு, ஒரு பொருளையும் விழைதலும் வெறுத்தலும் இல்லாதவன் அடியை சேர்ந்தார்க்கு.
ஒவ்வொரு சொல்லையும் நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு பொருளையும் விளைதலும் வெறுப்பலும் என்று போட்டிருக்கோம். விளைதலும் வெறுத்தலும் இல்லாத போட்டிருந்தாலே கூட போதும் போல இருக்கிறது. ஒரு பொருளையும் என்றால் எந்த பொருளிலும் விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை, இந்த தான் வீட்டு நிலை. கடவுளுக்கு இது இயல்பாக வருகிற, நமக்கு முயற்சியாலே வர வேணும், கடவுளுக்கு இது இயல்பு. அப்போ ஒரு பொருளின் மேலும் விளைதலும் இல்லை வெறுப்பும் இல்லை, ரொம்ப உயர் நிலையிலே இதுதான் முக்கியம். இது பற்றி படிக்கிறதானால் தத்துவம் படித்தே ஆக வேணும். அது அது அடுத்தடுத்த அதிகாரத்திலே படிப்போம். என்றபடியா இப்போ உங்களை மிரட்டாமல் போகிறேன். ஒரு பொருளையும் விளைதலும் வெறுப்பும் இல்லாவிட்டால் துன்பம் இல்லை. அது ரொம்ப முக்கியம். எங்களுடைய அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் ஒன்று விருப்பாக இருக்கும் அல்லது வெறுப்பாக இருக்கும். நீங்க நினைத்து வீட்டில இருந்து கொஞ்சம் போய் யோசிச்சு பாருங்கள். துன்பம் வருகிறது என்றால் ஒன்று விருப்பத்தினாலே துன்பம் வரும் அல்லது வெறுப்பினாலே துன்பம் வரும். விருப்பம் வெறுப்பு என்ற ரெண்டும் இல்லாதவனுக்கு துன்பம் இல்லை. அப்போ ஆண்டவனுக்கு இது ரெண்டும் இல்லை, அவனோடு சேர்ந்து விட்டால் நமக்கும் இது இல்லை. இவ்வளவுதான் இந்த குரல் சொல்ல போகிறது. வாசியுங்கள்.
ஒரு பொருளையும் விளைதலும் வெறுத்தலும் இல்லாதவன் அடியை சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல எக்காலத்தும் பிறவி துன்பங்கள் உளவாகா.
ஒரு ஒரு அடியிலே உரையிலே போட்டு பிறவி துன்பங்கள் உளவாகா என்று விட்டார். பிறவி துன்பங்கள் என்ன என்று இப்ப உடனே எங்க மனதிலே முறைப்படி படித்தோமானால், எனக்கு கொஞ்ச நாள்ல உங்களுக்கு அது பயிற்சி வந்துடும். பிறவி துன்பங்கள் அது என்ன பிறவி துன்பங்கள் என்று போட்டார் நினைச்சோமானால் உரை குறிப்பிலே அதுக்கு விளக்கம் எழுதியிருப்பார் பரிமாவளர்கள்.
பிறவி துன்பங்களாவன தன்னை பற்றி வருவனவும் பிற உயிர்களை பற்றி வருவனவும் தெய்வத்தை பற்றி வருவனவும் என மூவகையான் வரும் துன்பங்கள்.
இதுதான் பிறவி துன்பம். இதை வடமொழியார்கள் வகுத்து அதற்கு பெயர் வைத்து வைத்திருக்கிறார்கள். மூன்று விதமா நமக்கு துன்பம் வரும். ஒன்று தன்னை பற்றி வருவது, நானே எனக்கு உண்டாக்கி கொள்ளுகிற துன்பம். இதற்கு ஆதி ஆன்மீகம் என்று பெயர் வடமொழியில். ஆதி ஆத்மீகம் என்று சொல்வார், தனக்கு தான் தேடி கொள்வர். இன்னொன்று பிற உயிர்களாலே நமக்கு துன்பம் வருகிறது. ஒரு மாடு முட்டுகிறது, பக்கத்தில் இருக்கிறவன் ஏதாவது ஒன்று செய்கிறான், இப்படி ஒரு துன்பம் வருகிறது அல்லவா. இதுக்கு ஆதி பௌதீகம் என்று பெயர். மூன்றாவது தெய்வத்தாலே நமக்கு துன்பம் வருகிறது, அதற்கு ஆதி தெய்வீகம் என்று பெயர். மூன்று வகையாலே நமக்கு துன்பம் வரும். இந்த மூன்று துன்பங்களையும் தான் அங்கே முதல் சொல்லிலே பிறவி துன்பங்கள் என்று சொன்னான். இந்த மூன்று தான் துன்பம். ஒன்று நீயே உனக்கு உண்டாக்கி கொள்ளுவாய், அல்லது மற்றவர்கள் உண்டாக்குவார்கள், அல்லது விதி தரும். தெய்வம் என்ற சொல் விதியையும் குறிக்கும். அது நன்றாக நினைப்பு வைத்துக் கொள்ளுங்கள். தெய்வம் என்ற சொல் கடவுளை குறிப்பது போல விதியையும் குறிக்கும். தான் தெய்வத்தால் ஆகாததெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கோழி தரும் என்றால் கடவுளுக்கு முடியாட்டியும் என்று அர்த்தம் பண்ணப்படாது. விதியால் உனக்கு அது பொருந்தாவிட்டாலும் என்று அர்த்தம். அப்போ மூன்று துன்பங்கள் மொத்த துன்பத்தை நீங்க இப்ப வீட்டில் போய் யோசிக்கலாம். இதை விட நாலாவது ஒரு துன்பம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஒன்று உன்னாலே உனக்கு துன்பம் வரும், அல்லது பிற உயிர்களாலே வரும், அல்லது இறைவனாலே அல்லது விதியினாலே துன்பம் வரும். இது பிறவி துன்பங்கள் ஆவன இன்னென்ன என்று சொன்னார்.
அடி சேர்ந்தார்க்கு அவ்விரண்டும் வேண்டுதலும் வேண்டாமையும் இன்மையின் அவை காரணமாக வரும் மூவகை துன்பங்களும் இலவாயின.
இறைவனுடைய திருவடியை சேர்ந்து விட்டாய். சேர்தல் என்பது என்ன? இடைவிடாது மனதில் நினைத்தல். ஒன்றை மறந்து போகாதீர்கள். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். இது 100% இன்றைய உளவியலாளர்களும் ஒத்துக்கொள்கிற விஷயம். இன்றைய உளவியலாளர் ஒத்துக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் பெரியவர்கள் என்றதுக்கு சொல்லவில்லை. இன்றைக்குத்தான் அவர்கள் அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் ஏதோ விஞ்ஞானத்திலே சொன்னால் அதுதான் பெரிசு, அது நிரூபணம் என்பதற்காக நான் அதை சொல்லவில்லை. இன்றைக்கு அவர்களும் ஒத்துக்கொள்கிறார். ஒன்றை நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தி சொல்லுகிறேன். இன்றைக்கு கொஞ்சம் சத்தத்தை உயர்த்த முடியாதபடியா மென்மையாகவே பேசுகிறேன். எனக்கு தொண்டையில கொஞ்சம் சரியில்லாதபடியா நீங்கள் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கொள்ளுங்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சக்தி வழிபாடு செய்தவர், உங்களுக்கு தெரியும். அம்பாலேயே தியானம் பண்ணியவர். அவரை பற்றி எழுதுகிற பொழுது எழுதுகிறார்கள், இறுதி காலத்திலே அவருடைய மார்பகங்கள் பெண்களுடைய மார்பகங்கள் போல் வளரத் தொடங்கின என்று எழுதுகிறார். தன்னை சக்தியாக பாவனை பண்ண 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 பெண் வடிவமே அவருக்கு வரத் தொடங்கிவிட்டது என்று எழுதுகிறார். மார்பகங்கள் பெண் மார்பகங்களாக வளர்ந்தன என்று எழுதுகிறார். இதெல்லாம் பொய்யல்ல. நீங்கள் ஒன்றை நினைத்து கொண்டிருந்தால் அதுவே ஆவீர்கள். இப்போ ஒரு ஒரு நடிகருடைய ரசிகன், சும்மா உலகியலா பார்ப்போமே, ரஜினிகாந்த் ரசிகன் என்றால் அவன் கொஞ்ச நாள் என்ன செய்யறான், இப்படி என்றான். இவனையும் பண்ண வேணும் அவர் பண்றது என்றால் அவரையே நினைக்க அந்த செயல்பாடு இவனுக்குள்ளே வரும். அது இயல்பு, கீழ்மையிலும் வரும் மேல்மையிலும் வரும். அப்ப கடவுளையே நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா, கடவுள் தன்மைகள் உனக்குள்ளே வந்துவிடும். கடவுள் தன்மையிலே முக்கியமானது விருப்பும் வெறுப்பும் அற்ற தன்மை. விருப்பும் வெறுப்பும் அற்றவனுக்கு துன்பம் இல்லை. ஆகவே இறைவனை இடையறாது நினை. அவனுடைய இயல்பு வந்து உனக்கும் விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் போகும். விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் போனால் பிறவி இல்லாமல் போகும். பிறவி இல்லாமல் போனால் பிறவி துன்பங்கள் இல்லாமல் போகும். ஒரு சின்ன குரலுக்குள்ளே பெரிய மனோதத்துவத்தை சொல்லுகிறான்.